அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 12 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதல் செய்தி அறிக்கை பின்னர் செய்தி அரங்கில், இஸ்லாமிய அரசுதான் உலகின் மிகவும் பணக்கார ஜிகாதி அமைப்பு என பிபிசி நடத்திய ஆய்வு கண்டறிந்துள்ளது குறித்த விரிவான செய்திகள், சிரியாவிலும் ஈராக்கிலும் பெரும் வன்முறைகளை செய்து வரும் இந்த அமைப்புக்கு ஆதரவாக பெங்களூரில் உள்ள ஒருவர் செயல்பட்டதாக வரும் செய்திகள் குறித்து காவல்துறை அளித்த விளக்கம், பத்திரிகை சுதந்திரத்திற்காக இலங்கை ஊடகவியலாளர்கள் குரல் எழுப்பியிருப்பது குறித்த செய்திகள், தமிழ் திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தொடர் வெற்றி குறித்து நடிகை நதியா,
ராஜாதிராஜ செஞ்சு இப்ப 26 ஆச்சு, அதுக்கப்புறம் கூட இப்ப கூட ரஜினி சார் இவ்வளவு சூப்பர் ஸ்டாரா மெயின் படம் கொண்டு இப்படி அவர் ஷோல்டர்ஸ் மேல, you know, it's amazing that he can pull it off after so many years as well.
ஆயிரம் வாரங்களாக தொடர்ந்து திரையிடப்படும் இந்தி படம் குறித்த செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் இந்த நிகழ்ச்சி இடம்பெறும்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சோக்கநாதன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
சுவிட்சர்லாந்தில் செயல்படும் சர்வதேச விளையாட்டு நிர்வாகங்கள் மீது கடுமையான நிதி தணிக்கை மேற்கொள்ள வழி செய்யும் புதிய சட்டம் ஒன்று சுவிஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருக்கிறது. சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபீஃபா உட்பட 60 மேற்பட்ட விளையாட்டு அமைப்புகள் சுவிஸை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றன. அண்மைக்காலத்தில் அடுத்த 2 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடைபெறவிருக்கும் ரஷ்யா மற்றும் கட்டாருக்கு அந்த போட்டிகளை ஃபீஃபா வழங்கிய சர்ச்சைக்குரிய முடிவு குறித்த விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த புதிய சட்டம் சுவிஸில் நடைபெற்க வந்திருக்கிறது. அதேபோல ஃபீஃபா போன்ற அமைப்புகள் மீது தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன.
People are really fed up with the alleged scandals, with the
இப்போது நடைமுறைக்கு வந்துள்ள புதிய சட்டத்தின்படி சுவிஸிலிருந்து இயங்கும் விளையாட்டு அமைப்புகள் மற்றும் அதன் தலைமைக்கு வரும் நிதிகள் சட்ட ரீதியில் பெறப்பட்டவையா என்பதை வங்கிகள் உறுதி செய்து கொள்ள வேண்டும்.
இத்தாலியில் தொழிலாளர் நலச்சட்டங்களில் சீர்திருத்தங்களை கொண்டு வரும் நோக்கில் அரசு முன்னெடுத்து வருகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு பொது வேலை நிறுத்தம் நடைபெற்றிருக்கின்றது. நாட்டின் பல முக்கிய பெருநகரங்களில் அரசுக்கு எதிரான பேரணிகள் இடம்பெற்றிருக்கின்றன. பொது வேலை நிறுத்தம் காரணமாக அங்கு பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் ஆகியவை மூடப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அரசு கொண்டு வரவிருக்கின்ற சீர்திருத்தம் காரணமாக வேலைக்கான உத்தரவாதம் பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளும் என்றும், தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்வது எளிதாகும் என்றும் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்துகின்றன. ஆனால் பிரதமர் மெட்டோ ரன்ஷோ அவர்கள் நாட்டின் தொழிலாளர் சந்தை மேலும் பொறுப்பு கூறும் வகையிலும் பொருளாதார தேவைகளின் அடிப்படையிலும் இருக்க வேண்டும் என்பதால் தொழிலாளர் சட்டங்கள் திருத்தப்படுகின்றன என்று கூறினார்.
மத்திய கிழக்கு வட்டையில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மேற்கு கரை பகுதியில் ஒரு இஸ்ரேலிய குடும்பத்தின் மீது பலஸ்தீன மனிதனொருவன் அசிட் திரவத்தை வீசியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது. யாருக்கும் மோசமாக காயம்படவில்லை. பெத்லேமுக்கு வெளியே யூத குடியேற்றங்களுக்கு அண்மையில் சோதனை சாவடியொன்றில் இந்த தாக்குதல் நடந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை நடத்திய பலஸ்தீனிய மனிதர் சுடப்பட்டு காயமடைந்திருக்கிறார். இஸ்ரேலிய துருப்புகளோடு ஏற்பட்ட மோதலில் 2 நாட்களுக்கு முன்னர் பலஸ்தீன அரசாங்க அமைச்சர் ஒருவர் கொல்லப்பட்டு இஸ்ரேலிய பலஸ்தீன பதற்ற நிலை உச்சமடைந்திருக்கும் இந்த வேளையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இதற்கு இஸ்ரேலிய பொறுப்பு என்று குற்றம் சாட்டியுள்ள பலஸ்தீன அதிகாரிகள் இன்றைய தினத்தை ஆத்திர நாளாக பீடனம் செய்திருக்கிறார்கள்.
சீனாவின் தென்பகுதிகளிலிருந்தும் ஈரமான மையப்பகுதியிலிருந்தும் தண்ணீரை வறண்ட வடபகுதிக்கு கொண்டு செல்வதற்கான அபிலாஷ திட்டம் ஒன்றின் முக்கிய பகுதி இன்று ஆரம்பமாகியிருப்பதாக சீன அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அரச தொடர்பூடக தகவல்களின்படி குபே மாகாணத்தில் டஜியாங்கு நீர்த்தக்கத்திலிருந்து சராசரியாக ஒருவரிடத்துக்கு 9.5 பில்லியன் கனமீட்டர் அளவான நீர் சுமார் 10 மக்கள் வாழ்கின்ற பீஜிங் மற்றும் தியான்ஜன் ஆகிய நகரங்களுக்கு விநியோகிக்கப்படும். ஆனால் $60 பில்லியன் பொறுமதியான இந்த திட்டத்தின் அளவு மற்றும் செலவு குறித்து விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன.
ஷருக்கான் மற்றும் கஜோல் நடித்த தில்வாலே துல் ஹனியா லா ஜெயங்கே என்ற திரைப்படம், அதாவது தரியமானவன் மணப்பண்ணி கூட்டிச் செல்வான் என்ற பெயர் கொண்ட ஹிந்தி திரைப்படம், 1000 தொடர்ந்து மும்பையில் ஒரு திரையரங்கில் திரைப்பட்டு வருகிறது. இப்போது மும்பை திரையரங்கில் காலக்கட்சியாக மட்டும் இந்த படம் திரைப்பட்டு வருகிறது. இந்த திரைப்படம் வெள்ளித்திரையில் சித்தரிக்கப்படும் காதலை மாற்றி அமைத்ததாக விமர்சகர்கள் சொல்கிறார்கள். இந்த படத்தின் கதாநாயகனான ஷருக்கான் ஐரோப்பாவுக்கு விடுமுறைக்கு வரும் இந்திய பெண்ணின் மீது காதல் கொள்கிறார். பிறகு கதாநாயகி கஜோலுக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்த திருமணத்தை நிறுத்திவிட்டு தனக்கே அவரை திருமணம் செய்து வைக்குமாறு அவருடைய பெற்றோரிடம் கோரி வெற்றி பெறுவதைப் போல கதை அமைக்கப்பட்டிருக்கிறது.
இந்தோனேஷியாவில் ஜகாத்தா போஸ்ட் பத்திரிகையின் ஆசிரியரை ஒருவர் அவதூறு வழக்கில் சேர்த்ததை அடுத்து தாம் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் குறித்து விமர்சித்து வெளியிட்ட கேலிச்சித்திரம் சரியானதுதான் என்று அந்த பத்திரிகை தற்பொழுது வாதாடியிருக்கின்றது. அந்த கேலிச்சித்திரத்தில் இஸ்லாமிய அரசின் கொடியை ஒத்த ஒரு கொடி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதில் அல்லாவை தவிர வேறு கடவுள் கிடையாது என்ற வாசகமும் ஒரு மண்டையோடும் குறுக்காக இரண்டு எலும்புகளும் வரையப்பட்டிருந்தன. அந்த வாசகம் முஸ்லீம்களை காயப்படுத்துவதாக பார்க்கப்படுவதுடன் அந்த கேலிச்சித்திரம் மனதை புண்படுத்தும் ஒன்றாக சிலரால் பார்க்கப்படுகின்றது. ஆனால் அப்பத்திரிகையாளர்களோ அது ஒரு பத்திரிகையாளர் விமர்சனம் என்று கூறுகின்றார்கள்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக செய்தி அரங்கம். ஈராக், சிரியா போன்ற நாடுகளில் பெரும் வன்முறை செயல்களை செய்து வருகின்ற இஸ்லாமிய அரசு என்ற தீவிரவாத அமைப்புதான் உலகில் மிகவும் பணம் படைத்த ஜிகாதி அமைப்பு என்று பிபிசி நடத்திய ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. ஜிகாதி அமைப்புகள் நன்கொடையை சார்ந்து இல்லாமல் வேறு பல வழிகளில் பொருள் திரட்டுவதாகவும் இந்த ஆய்வு கண்டறிந்திருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் பூபாலரத்னம் சிவகன்.
உலகெங்கும் இருக்கின்ற இஸ்லாமியவாத தீவிரவாத அமைப்புகள் அல்லது ஜிகாதி குழுக்களின் நிதி ஆதாரம் என்பது மிகவும் நவீன யுக்திகளை அடிப்படையாக கொண்டிருப்பதாக பிபிசியினால் அது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்று கண்டறிந்திருக்கின்றது.
They've taken quite considerable control of the crude oil reserves. Estimates range from between 1 to 3
உண்மையிலேயே இந்த அமைப்புகளில் மிகப்பெரும் வருமானத்தை பெறுகின்ற அமைப்பாக இஸ்லாமிய அரசு அமைப்பே உருவெடுத்திருப்பதாகவும் அந்த ஆய்வுகள் கூறுகின்றன. மேற்கு நாடுகளில் இருந்து பல இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு இஸ்லாமிய அரசில் சென்று சேர்ந்து கொண்டிருந்தாலும் 12 மாதங்களுக்கு முன்னதாக அது மிகவும் அங்கீகாரம் குறைந்த செல்வாக்கற்ற அமைப்பாகவே பல தரப்பினராலும் கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று நிலைமை வேறாகிவிட்டது. தம்பசம் இருக்கும் பெட்ரோலிய கிணறுகள், வாகன போக்குவரத்து வரி அறவீடு, ஏனைய வரிகள் ஆகியவற்றின் மூலம் அந்த அமைப்புக்கு ஆண்டொன்றுக்கு 200 கோடி டாலர்கள் தற்பொழுது வருமானம் கிடைக்கின்றது. பெட்ரோலிய விற்பனை மூலம் இந்த அமைப்புக்கு அதிக நிதி கிடைப்பதால் அமெரிக்கா தலைமையிலான விமான தாக்குதல் யுக்திகளில் அந்த அமைப்பின் பெட்ரோலிய வளங்கள் இலக்கு வைக்கப்படுகின்றன. மிகவும் நுட்பமான நிதி கட்டமைப்பை கொண்ட அமைப்பாக இதனை அமெரிக்காவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜாக் ஹேகல் அவர்கள் வர்ணித்திருக்கின்றார். இதற்கு அடுத்த இடத்தில் இருப்பது ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள். அவர்களது அமைப்புக்கு கொடையாளிகளின் நன்கொடை மற்றும் போதை மருந்து விற்பனை ஆகியவற்றின் மூலம் வருடாந்தம் 40 கோடி டாலர்கள் வருமானம் கிடைக்கின்றது. சோமானியாவின் அல்சபாப் அமைப்புக்கு நிலக்கரி விற்பனை மற்றும் வரி அறவீடு ஆகியவற்றின் மூலம் வருடாந்தம் 10 கோடி டாலர்கள் கிடைக்கின்றன. நைஜீரியாவின் போகோஹராம் ஆட்களை கடத்தி பணம் பறித்தல், நிதி சேகரித்தல் ஆகியவற்றின் மூலம் 1 கோடி டாலர்களை வருடாந்த வருமானமாக பெறுகின்றது. பல அமைப்புகளை பொறுத்தவரை அந்த அமைப்புகளின் கொள்கைகளால் கவரப்பட்ட செல்வந்தர்களிடம் இருந்து அவை நிதியை பெற்று வந்திருக்கின்றன. சில பெரிய அமைப்புகள் சக அமைப்புகளுக்கு நிதியுதவி செய்வதும் உண்டு. உதாரணமாக போகோஹராமுக்கு அல் கைதா நிதியுதவி வழங்கியதாகவும் கூறப்படுகின்றது. ஐநாவின் தகவல்களின்படி அல்சபாப் அமைப்பு நிலக்கரி விற்பனையின் மூலம் நல்ல நிதி திரட்டலை செய்வதாக கூறப்படுகின்றது. சில இடங்களில் மக்களிடமிருந்தும் அது வரியை அறவிடுகின்றது. தலிபான்களோ கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் பண்ணைகளை நடத்தி அதன் மூலம் சிறப்பான நிதி வளத்தை பெற்று வருகின்றார்கள். போகோஹராம், அரபுக்குடாவில் இருக்கின்ற அல் கைதா போன்றவை ஆட்களை கடத்தி பணம் பறிப்பதன் மூலம் நிறைய பணத்தை ஈட்டுகின்றன.
செய்திகளை தொகுத்தந்தவர் புவாரத்னம் சிவன். இஸ்லாமிய அரசு தீவிரவாத குழுவை ஆதரிக்கும் பிரபலமான ட்விட்டர் கணக்கை பெங்களூரைச் சேர்ந்த ஒருவர் நடத்தி வருவதாக பிரிட்டனின் சேனல் 4 தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்தது. உலக அளவில் ஜிகாதி குழுக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக பார்க்கப்பட்ட இந்த குறிப்பிட்ட ட்விட்டர் கணக்கை நடத்தியவர் யார் என்பது குறித்து இந்திய காவல்துறை அதிகாரிகள் விசாரணையை துவக்கி இருக்கிறார்கள். இதுகுறித்த பிபிசியின் செய்திகளை தொகுத்து தருகிறார் எல் ஆர் ஜெகதீசன்.
இஸ்லாமிய அரசு தீவிரவாத குழுவை ஆதரிக்கும் பிரபலமான ட்விட்டர் கணக்கை பெங்களூர் நகரத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் நடத்தி வருவதாக செய்தி வெளியானதைத் தொடர்ந்து இந்திய காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான புலனாய்வை துவக்க இருக்கிறார்கள். ஷாமி விட்னஸ் என்கிற பெயரிலான இந்த குறிப்பிட்ட ட்விட்டர் கணக்கை நடத்துபவர் யார் என்கிற அடையாளத்தை பிரிட்டனைச் சேர்ந்த தொலைக்காட்சி சேனலான சேனல் 4 தொலைக்காட்சி தனது புலனாய்வு செய்தியில் வெளிக்கொண்டு வந்திருந்தது. அந்த நபரை மெஹதி என்கிற பெயரிட்டு அழைத்திருந்த அந்த தொலைக்காட்சி அவரது முழுமையான அடையாளத்தை வெளியிட்டால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்பதால் அவரது முழுமையான அடையாளத்தை தாங்கள் வெளியிடவில்லை என்று தெரிவித்திருந்தது. இந்திய வர்த்தக நிறுவனம் ஒன்றில் அவர் நிர்வாகியாக பணிபுரிவதாகவும் அந்த தொலைக்காட்சி தெரிவித்திருந்தது. ஷாமி விட்னஸ் என்கிற ட்விட்டர் கணக்கானது இஸ்லாமிய அரசு தீவிரவாத அமைப்பு குறித்த தகவல்களை தொடர்ந்து கொடுத்து வந்ததுடன் அதனுடைய வளர்ச்சியை அது கொண்டாடி வந்தது. இஸ்லாமிய அரசு அமைப்பு குறித்து ஆங்கில மொழியில் கிடைத்து வந்த தகவல்களுக்கான முக்கிய தளமாகவும் இந்த ட்விட்டர் கணக்கு இருந்து வந்திருக்கிறது. பிரிட்டன் தொலைக்காட்சியின் இந்த செய்தியின் உண்மை தன்மை குறித்து தாம் விசாரணையை துவக்கியிருப்பதாக பெங்களூரு நகர காவல்துறை தலைவர் எம் என் ரெட்டி பிபிசியின் ஹிந்தி பிரிவிடம் தெரிவித்தார்.
Check out the veracity of the claim that the இந்த விவகாரம் குறித்து பெங்களூரு நகர காவல்துறையும் கர்நாடக காவல்துறையின் உள்நாட்டு பாதுகாப்புக்கான பிரிவும் புலனாய்வை துவக்கியிருக்கின்றன. இந்தியாவின் தேசிய புலனாய்வு பிரிவும் இது தொடர்பில் பெங்களூரு காவல்துறையிடம் தொடர்பில் இருக்கிறது என்றார் ரெட்டி. சமூக வலைதளங்கள் தொடர்பில் பெங்களூரு காவல்துறை கண்காணிக்கிறதா என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது,
capability of other agencies may be having it, I'm not privy to that, but sir, as Bangalore city
மற்ற காவல் துறைகள் குறித்து தனக்கு தெரியாது என்றும், ஆனால் பெங்களூரு காவல்துறை சமூக வலைத்தளங்களை இதுவரை கண்காணிக்கவில்லை என்றும், ஆனால் தற்போது சமூக வலைத்தள கண்காணிப்பு குழு ஒன்றை தாங்கள் அமைத்திருப்பதாகவும் தெரிவித்தார் ரெட்டி. இந்த குறிப்பிட்ட ட்விட்டர் கணக்கை இயக்குபவர் இந்தியாவின் பெருவர்த்தக நிறுவன குழுமத்தில் வேலை பார்ப்பதாகவும், சேனல் 4 தொலைக்காட்சியிலிருந்து அவரை தொடர்பு கொண்ட பிறகு அவர் தனது இந்த குறிப்பிட்ட ட்விட்டர் கணக்கை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் சேனல் 4 செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுவரை கிடைத்திருக்கும் தகவல்களை வைத்துக் கொண்டு இந்த குறிப்பிட்ட நபர் யார் என்பதை அடையாளம் காண்பது கடினம் என்று தெரிவித்திருக்கும் ரெட்டி, இதுகுறித்த விவரங்களை இதற்கு மேலதிகமாக விவாதிப்பது காவல்துறையின் புலனாய்வுக்கு நன்மை பயக்காது என்று கூறினார். சமூக வலைத்தளங்களை கண்காணிப்பதில் உரிய அளவுக்கு தாங்கள் கவனம் செலுத்தவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் அவர் கூறினார். சமூக வலைத்தள கணக்கை யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் துவக்க முடியும் என்று கூறிய ரெட்டி, அதை வைத்துக் கொண்டு இந்த குறிப்பிட்ட நபர் இந்த குறிப்பிட்ட இடத்தில்தான் இருக்கிறார் என்பதெல்லாம் துல்லியமாக கண்டுபிடிப்பது சிரமம் என்றும் விளக்கமளித்தார். பெங்களூரு காவல்துறை அதிகாரிகளின் ட்விட்டர் கணக்குக்கு பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் புகார்களை அனுப்பலாம் என்று சமீபத்தில் பெங்களூரு காவல்துறை அறிவித்திருந்த பின்னணியில் ரெட்டியின் இன்றைய இந்த விளக்கம் வந்திருக்கிறது. கடந்த 2 காலத்தில் இப்படி சமூக வலைத்தளங்கள் மூலம் கிடைக்கப்பெற்ற புகார்கள் மற்றும் துப்புக்களை கொண்டு சில பல வழக்குகளை தாங்கள் புலனாய்ந்து கண்டுபிடித்ததாகவும் பெங்களூரு காவல்துறையின் சார்பில் முன்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது.
அடுத்த இலங்கை கண்ணோட்டம். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான சரக்கு போக்குவரத்து விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் 2 விமானிகள் உட்பட 4 பேர் இறந்திருக்கின்றனர். இதுகுறித்த தகவலுடன் நமது கொழும்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஆண்டனோ 32 ரகத்தைச் சேர்ந்த விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி விழுந்தமை தொடர்பாக ஆராய்வதற்கு விசேட குழுவொன்றை நியமித்துள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய இலங்கை விமானப்படையின் பிரதான நிறைவேற்று அதிகாரி ஏர் வைஸ் மார்ஷல் ககன் புலத்சிங்கல இதனை அறிவித்தார். இன்று காலை 6:30 மணியளவில் தீ விபத்துக்குள்ளான இந்த விமானம் கொழும்புக்கு அருகாமையில் அமைந்துள்ள ஹோக்கந்தர பகுதியில் இருக்கும் ரப்பர் தோட்டமொன்றில் விழுந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த விபத்து காரணமாக விமானத்திலிருந்த இலங்கை விமானப்படையைச் சேர்ந்த 2 விமான ஓட்டிகள் உட்பட 4 மரணமடைந்துள்ளதாக தெரிவித்த அவர், பலத்த காயமடைந்த விமானப்படை அதிகாரி ஒருவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். சம்பந்தப்பட்ட விமானம் கட்டுநாயக்கவிலிருந்து ரத்மலானை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. வானிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து தற்போது எதுவும் கூற முடியாதென்று தெரிவித்த பிரதான அதிகாரி ககன் புலத்சிங்கல, விசாரணைகள் பூர்த்தியான பின்னரே விபத்துக்கான காரணங்களை உறுதியாக கூற முடியும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை இன்று காலை 6:30 மணியளவில் சம்பந்தப்பட்ட விமானம் விழுந்ததை தான் கண்டதாக ஹோக்கந்தர பிரதேசவாசி ஒருவர் தெரிவித்தார். இன்று காலை பாரிய வெடிசத்தம் ஒன்றுடன் தீப்பத்திக் கொண்ட விமானம் ஒன்று விழுந்ததை தான் கண்டதாக கூறிய அவர், பின்பு பிரதேசவாசிகள் ஒன்று சேர்ந்து தீயை அணைப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவித்தார். ஆயினும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பிரதேசவாசிகளுக்கு முடியாமல் போனதாக தெரிவித்த அவர், பின்பு பிரதேசத்துக்கு விரைந்த பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவித்தார். இந்த விபத்து காரணமாக பிரதேசவாசிகளுக்கு உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். ஆயினும் விமானம் வீழ்ந்த பகுதியில் 3 வீடுகளுக்கு சேதங்கள் ஏற்பட்டதாகவும் போலீசார் அறிவித்தனர்.
ஊடகவியலாளர்கள் மீது சமீபத்தில் அதிகரிக்கும் அழுத்தங்களை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு கண்டன பேரணி கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது. இது குறித்து மீண்டும் உதயகுமார்.
பிரஜாதந்திரே
ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று வரும் இந்த சமயத்தில் அரசாங்கத்தினால் ஊடக நிறுவனங்கள் மீது விடுக்கப்பட்டு வரும் அச்சுறுத்தல்களை கண்டிக்கும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று கொழும்பில் நடைபெற்றது. இன்று மாலை கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் முன்பாக ஒன்று கூடிய சுதந்திர ஊடக அமைப்பு மற்றும் சுதந்திர மக்கள் அமைப்பு ஆகிய அமைப்புகளினால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய சுதந்திர ஊடக அமைப்பின் செயலாளர் சுனில் ஜெயசேகர,
மே வினகொட்ட புத்தலிக மாத்தியாயத்தோட விசால பீரணி அக்கெல்லவின் தீரம்
அரச ஊடக நிறுவனங்கள் ஆளும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவுக்கு சார்பாக செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய சுனில் ஜெயசேகர, இது தேர்தல் சட்டங்களை மீறும் செயல் என்றும் தெரிவித்தார். தனியார் ஊடக நிறுவனங்கள் மீது அரசாங்கம் அழுத்தங்களை விடுத்து வருவதாகவும் எதிர்கட்சிகளின் கருத்துக்களை வெளிப்படுத்தும் ஊடக நிறுவனங்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் என்று சில அமைச்சர்கள் பகிரங்கமாக அச்சுறுத்தல்களை விடுத்து வருவதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டினார். சுதந்திர மக்கள் அமைப்பின் உறுப்பினரும் பிரபல நடிகருமான டபிள்யூ ஜெயசிறி கருத்துக்களை தெரிவித்த போது, அண்மையில் இப்பாவலை பிரதேசத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட பாடகர் ஜெயதிலக பண்டார தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய அவர், இதன் காரணமாக கலைஞர்களுக்கு சுயாதீனமாக செயற்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஊடக சுதந்திரம் மீது அழுத்தங்களை விடுக்க வேண்டாம் என்று நான் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இவ்வாறான செயல்களின் மூலம் எமது குரல்களை அடக்க முடியாதென்றும் எச்சரித்தார் டபிள்யூ ஜெயசிறி. இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் முன்பாக நடைபெற்றது. அங்கு உரையாற்றிய அண்மையில் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்ட சரத் பொன்சேகா தலைமையிலான ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த
கட்டகுட,
மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா குமாரதுங்க, சரத் பொன்சேகா ஆகியோர் எமது தாய்நாட்டை காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கையொன்றில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வெற்றி பெற செய்வதன் மூலம் மாத்திரமே இந்த சதியை தோக்கடிக்க முடியும் என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த கட்டகுட.
செய்திகளை தந்தவர் நமது கொழும்பு செய்தியாளர் உதயகுமார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படைக்குள் நுழைந்து அத்துமீறி மீன் பிடிப்பதை கண்டித்து இன்று முல்லைத்தீவில் ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதுகுறித்து நமது ஓனிய செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் வருகையினால் தங்களது இறால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் பேரணி ஒன்றை நடத்தி ஜனாதிபதிக்கு இன்று மகஜர் கையளித்திருக்கின்றார்கள். முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனமும் மாவட்ட கடற்தொழிலாளர் அமைப்புகளும் இணைந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருந்தன. இந்த போராட்டம் குறித்து அந்த மாவட்டத்தின் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளன தலைவர் அந்தோணி பிள்ளை மரிராசா அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
எங்களுக்கு வர இருக்கின்ற தை மாதம் உங்களுக்கு ராலுக்குரிய சீசன் ஐயா. இந்திய தோழர்கள் வந்து நமது கடல் வளங்களை அழித்ததால 3 வருடங்களாக எங்களுக்கு இந்த தொழில்கள் செய்ய இயலாத நிலையில போயிட்டு, ஆகவே நாங்கள் ஜனாதிபதியே 20 நாளைக்கு முன்பு நாங்கள் நேரடியாக சந்திச்சு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு தை மாதம் தொழில் செய்து வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் ஓம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு புறமிச்சு தந்திருந்தார். ஆனால் இப்போது 100 மேற்பட்ட இந்திய படகுகள் வந்து கடல்ல ராலுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற அந்த தூரங்கள்ல நின்று கொண்டு தொழில்களை செய்து கொண்டிருந்தாங்க. 10-100 சொல்லி கூடிக்கொண்டே இருக்கையா, கூடிக்கொண்டிருக்கிறதால இந்த வருஷத்துக்குரிய தை மாத சீசன் கூட எங்களுக்கு பறை போயிடுமோ என்று ஒரு அச்சத்தோடு தான் எல்லாருமா சேர்ந்து ஜனாதிபதிக்கு நாங்கள் மகஜரை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம்
என்றார் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் அந்தோணி பிள்ளை மரியராசா அவர்கள். இதேவேளை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கடந்த செவ்வாய்க்கிழமை கடற்படையினரால் 5 இழுவை படகுகளுடன் கைது செய்யப்பட்ட 43 இந்திய மீனவர்களையும் வரும் 23 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. முன்னதாக யாழ்ப்பாண கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ள 38 இந்திய மீனவர்களையும் சேர்த்து எல்லாமாக 81 மீனவர்கள் அங்குள்ள நீதிமன்ற யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி சினிமா தொடர்புடைய செய்திகள். இன்று 64வது பிறந்த நாளை கொண்டாடும் ரஜினிகாந்துக்கு இந்திய பிரதமர் மோடி ட்விட்டர் மூலம் தமிழில் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். ரஜினி நடித்த லிங்கா என்ற படமும் உலகெங்கும் இன்று வெளியாகியிருக்கிறது. வயது போனாலும் ரஜினியின் திரை ஆளுமை மங்காமல் இருக்கும் காரணங்கள் பற்றியும் அவரின் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்தும் ஆராய்கிறார் நமது பண்பலை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
வயது போனால் ரஜினியின் மவுசு குறையுமா? இன்று 64வது பிறந்த நாள் கொண்டாடும் ரஜினியின் படம் லிங்கா வெளியாகியுள்ளது. வயது வித்தியாசமின்றி ரசிகர்கள் கொண்டாடும் ரஜினியின் படத்துக்கான எதிர்பார்ப்புகள் இப்போதும் அதிகமாகத்தான் இருக்கிறது. தமிழக திரைப்பட வரலாற்றில் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு அடுத்து மிகப்பெரிய ஆளுமையை செலுத்தி வருபவர் ரஜினிகாந்த். வில்லன் நடிகராக நடிக்க ஆரம்பித்து தன்னுடைய ஸ்டைலால் தனித்துவமான வசனங்களால் மிகப்பெரிய செல்வாக்கை வளர்த்து எடுத்தவர். இந்த வயதிலும் ரஜினி பெற்று வரும் வெற்றிகள் குறித்து நடிகை நதியாவிடம் கேட்டபொழுது,
You know, I think it is amazing. ஒரு விஷயம் வந்து நான் ரஜினி சாரோட பண்ண படம் ராஜாதி ராஜா, அது வந்து 1988ல தான் நான் அந்த படம் செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஐ மீன் அவருக்கு வந்து இந்த படம் இவ்வளவு பெரிய படம் வந்து அவரோட பர்த்டேல அது வந்து கோயின்சிடென்ஸ் இட்ஸ் கம் ஆன் ஃப்ரைடே. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து இப்ப நான் இந்த ராஜாதி ராஜா செஞ்சு இப்ப 26 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் கூட இப்ப கூட ரஜினி சார் இவ்வளவு சூப்பர் ஸ்டாரா மெயின் படம் கொண்டு இப்படி அவர் ஷோல்டர்ஸ் மேலே இட்ஸ் அமேசிங் தட் ஹீ கேன் புல் இட் ஆஃப் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் அஸ் வெல்.
ரஜினியின் திரைப்பட வசனங்கள் பிரசித்தி பெற்று ரசிகர்கள் மத்தியில் பரவுவது போல இந்தியாவில் அவரை விமர்சனம் செய்து வெளியாகும் நகைச்சுவை துணுக்குகளும் அதிகமாக அவ்வப்போது பரப்பப்படும். இவரது திரைப்படங்களையும் வசனங்களையும் ஆராய்ந்து 2 புத்தகங்களையும் எழுதியுள்ள ஆசிரியரான பி சி பாலசுப்பிரமணியனிடம் தொடர்ந்து மாறிவரும் ரசனைக்கு மத்தியில் ரஜினியின் வசனங்கள் எதிர்காலத்தில் எடுபடுமா என்று கேட்டேன்.
கண்டிப்பா எடுபடும். இது வந்து ஒரு சினிமால மட்டும் இல்ல, இன்ஃபேக்ட் சினிமா தாண்டி அவர் வேற ஏதாவது ஒரு மேடை பேச்சிலேயோ சாதாரண ஒரு ஆஃப் ஸ்கிரீன்ல அவர் பேசுற சில பேச்சுகளை கூட பெரிய ஒரு விஷயமா வந்துருக்கு. பட் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏன புத்தகம் வந்து அவர் ஆரம்பத்துல இருந்தே பேசின பேச்சுகள், அதனால அவ்வளவு தூரம் எழுத முடிஞ்சது. 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு வர சினிமா வச்சுட்டு அதுல வர ஒரு டைலாக் எடுத்து அதுல ஒரு ரிசர்ச் பண்ணி அதுல இருந்து ஒரு ஹிடன் நல்ல மெசேஜ் தான் எடுத்து எழுதுனுங்கிறது இட் வில் டேக் டைம். ஏன்னா வந்து அவ்வளவு படங்கள் நடிக்கிறதுல இல்ல அவரு. நீங்க அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இந்த படத்துல இருந்தே நம்ம கவர் பண்ணிருக்கோம். பட் ரஜினி சாரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா அவர் சாதாரணமா சொல்ற சில வார்த்தைகளே அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அமையிறது. ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்கு
என்றார் ரஜினி படங்கள் மற்றும் வசனங்களை ஆராய்ந்து வரும் பி சி பாலசுப்பிரமணியன்.
Anger is the cause of all miseries. One should know how to control it. Otherwise, life will become miserable. Try to understand that. Last but not least, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.
96ஆம் ஆண்டு தேர்தலின் போது அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக அறிக்கை விட்ட ரஜினிகாந்த் அதன் பிறகு நேரடியாக அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க தயங்கியே வருகிறார். இருந்தும் ரஜினிகாந்துக்கு உள்ள மக்கள் செல்வாக்கை அரசியல் ரீதியாக அறுவடை செய்ய பல கட்சிகள் கடந்த 20 ஆண்டுகளாக முயன்று வருகின்றன. இப்போது இந்த முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி மும்முரமாக இருக்கிறது. ரஜினியின் அரசியல் ஈடுபாடு குறித்து விமர்சகர் ஞானியிடம் கேட்டபோது,
ரஜினிக்கு அரசியல் என்ற ஒன்றே இல்லை. அவருடைய அரசியல் என்பது அவருடைய படங்களை விற்பதற்காக அவ்வப்போது அரசியலுக்கு வருவதை போன்ற ஒரு பாவனை காட்டுவது, அதை ஒட்டி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி படத்தை நோக்கி கவனம் ஈர்ப்ப செய்வது. இதை தாண்டி அவர் அரசியல் ரீதியாக இதிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து. அவருடைய இயல்புக்கும் அவருடைய மனநிலைக்கும் அவர் அரசியலில் வரக்கூடியவர் அல்ல. அவர் அரசியலுக்கு வருவது போன்று ஒரு தோற்றத்தை காட்டுவதன் மூலம் அவர் படங்களை வந்து ஓட வைப்பதற்கு அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு தங்களுக்கு ரஜினி போன்ற ஒரு பிரபலமான ஒருவர் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிற கருத்தினாலே அவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி அவர் அரசியலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவோ வந்தாலும் அதிலே அவர் எந்த விதத்திலும் கால் ஊன்றக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவோ நான் கருதவில்லை.
இந்திய பிரதமர் மோடி அவருடைய ட்விட்டர் தளத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து முதல் முறையா அதாவது வந்து தமிழ் மொழியில அவர் வந்து வாழ்த்து செய்து சொல்லியிருக்கிறாரு.
இது வந்து ஒரு விசித்திரமான நிலைமைதான். அரசியல் லாபங்களுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு உத்தி தான். வேற உண்மையில மோடிக்கும் தாய்மொழி தமிழும் கிடையாது, ஹிந்தியும் கிடையாது. ரஜினிகாந்திக்கும் தாய்மொழி தமிழ் கிடையாது. இந்த சூழ்நிலையில வந்து தமிழ்நாட்டு மக்களை சார்ந்து ரஜினி இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே தங்களுக்கு இருந்து ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமா என்று மோடி முயற்சிக்கிறார். அதனால தமிழை பயன்படுத்துகிறார்களே ஒழிய இதற்கு வேறு அரசியல் உத்தி என்பதை தவிர இதற்கு வேறு எந்த விதமான மரியாதையும் கிடையாது
என்றார் எழுத்தாளர் மற்றும் விமர்சகர் ஞானி. ரஜினிகாந்த் தன்னுடைய நடிப்பை பல ஆரம்பகால படங்களில் சிறப்பாக வெளிப்படுத்தி இருந்தாலும் வணிக ரீதியான படங்களின் தேவைகள் அவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக குறுக்கிவிட்டன. இதை தாண்டி அவர் செய்ய முயன்ற சில படங்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை தந்தவர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். ஷாருக் கான் மற்றும் கஜோல் நடித்த தில்வாலே துல்ஹனியா லே ஜாயங்கே என்ற ஹிந்தி திரைப்படம் 1000 வாரங்களாக தொடர்ந்து மும்பையில் உள்ள ஒரு திரையரங்கத்தில் திரையிடப்பட்டு வருகிறது.
மெஹந்தி லகா கே ரக்னா டோலி சஜா கே ரக்னா மெஹந்தி லகா கே ரக்னா டோலி சஜா கே ரக்னா லேனே துஜே ஓ கோரி.
இந்தியாவின் பல நகரங்களில் 100 நாட்களை கடந்து இந்த படம் ஓடியது. இந்த படத்தின் பெரிய வெற்றிக்கான காரணங்கள் குறித்து திரைவிமர்சகரும் டெல்லியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் திரைப்படத்துறை பேராசிரியராக பணியாற்றும் ராஜன் குறைகிருஷ்ணா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த மாதிரி ஒரே ஒரு காட்சி வந்து ரொம்ப நாள் ஒரு ரெக்கார்டுக்காக ஓட்டுறதுங்கிறத வந்து நம்ம அதிகமா வந்து கவனிக்க முடியாது. அதாவது அது அது ஒரு விஷயம்தான், ஆனாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது அதனோட கான்டெக்ஸ்ட்ல நம்ம புரிஞ்சுக்கணும். கருத்தியல் ரீதிய ஒரு படத்தோட வெற்றியை கருத்தியலோட ரொம்பவும் இணைச்சு பாக்குறதுங்கிறது வந்து இந்த போக்குல இருந்து நான் மாறி இருக்கேன். எனக்கு அதுல இப்ப அதிகமா ஆர்வம் இல்லை. அந்த மாதிரியான முடிவுகள் வந்து இந்திய சினிமால அடிக்கடி வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால வந்து முழு மலரும்ங்கிற ஒரு படத்துல வந்து அதே மாதிரியான ஒரு முடிவு இருக்கு.
அதாவது அந்த திரைப்படத்தில் நாயகியுடைய தந்தையுடைய அனுமதியை பெற்ற பிறகே அந்த நாயகியை மனம் முடிக்கிறார் திரைப்பட கதாநாயகனான ஷாருக் கான். இந்த கருத்தியல் புரியவில்லை என்று சொல்கிறீர்கள். ஆனால் அந்த திரைப்படம் என்ன மாற்றங்களை ஹிந்தி படத்திலே கொடுத்தது? காதல் காட்சிகளை மிக சிறப்பாக எடுத்ததாக சிலர் சொல்கிறார்கள். சிலர் ஒரு புதிய இந்தியாவை, அதாவது ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக எழுந்து வருகின்ற மத்தியதர வர்க்கத்துடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கின்ற படமாக அதை சொல்கிறார்கள். ஏனென்றால் 1991 ஆண்டு தான் பொருளாதார சீர்திருத்தங்கள் வந்தன. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்?
அது எல்லாத்துக்குமே ஒரு பங்கு இருக்கு. கூட்டு குடும்ப வாழ்க்கையை பத்தின ஏக்கம், அந்த மாதிரி குடுகள்ல வந்து விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு கவலை, எல்லாத்துக்குமே ஒரு பங்கு. இதுக்கு முன்னாடி படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திடீர்னு இந்த படத்தோட ஒரு எளிய வெர்ஷன் வந்து சரியா வந்து போகல. அது வந்து ஒரு லோக்கல் ஃபிலிம் மாதிரியா தான் போச்சு. அது நல்ல பெருசா ஓடல. இவன் அதே பஜாஜியா தான் தயாரிச்சாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஹமாப் கேஹேன் கோன் வந்து அது வந்த நேரம், அதுல வந்து அந்த ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை, அந்த ஒரு திருமண நிகழ்ச்சிகள்லாம் ஏதோ ஒரு நோஸ்டால்ஜியா இல்லைனா ஒரு விளைவு, அதோட சம்பந்தப்பட்டு இளைஞர்களை கவர்ற மாதிரி அது இருந்ததுனால அது மிக பெருசா பெரிய அளவுல ஓடிடுச்சு. ஆனா அது அந்த ஓடினதுக்கு அது மட்டும் இல்லாம பாடல்கள் அது பல காரணங்கள் சேர்ந்து.
தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்தவரை ஹரிதாஸ் என்ற படம் 1 ஆண்டுக்கு மேல் ஓடியது. தமிழிலே வந்த சங்கராபரணமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இப்பொழுது இந்த படம் நீங்கள் சொன்னது போல ஒரு சாதனைக்காக 1000 வாரம் ஓட்டப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் கூட இனி இது போன்ற விஷயங்கள் சாத்தியமா? ஏனென்றால் இப்பொழுது மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்கள் வந்துவிட்டன, பல புதிய தொழில்நுட்ப மாற்றங்கள் வந்துவிட்டன. இனி இது போன்ற விஷயங்கள் எப்படி பார்க்கப்படும்?
முதல்ல வந்து இந்த மூவிங் இமேஜஸ் அப்படின்னு சொல்ற இந்த அசையும் பிம்பங்களை வந்து தியேட்டர்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த சினிமா கொட்டையங்கள் இடத்துல கூட நுழைஞ்சாதான் பார்க்க முடியும். அது டெலிவிஷனுங்கிறது பரவாயில்ல வந்தப்பவே வந்து அந்த மாயை வந்து உடஞ்சிது. அது பிறகு இப்ப பாத்தீங்கன்னா அது செல்போன் கம்ப்யூட்டர்ல பல வடிவங்கள் எடுத்து வந்து அசையும் பிம்பங்கள் நம்மள சுத்தியெல்லாம் எங்க பார்த்தாலும் இருக்கு. இப்போ முந்தி சினிமாவுக்கு இருந்த சமூகத்துல இருந்த இடமும் இன்னைக்கு இருக்கிற இடமும் முற்றிலும் வேறாங்க. அந்த ஹரிதாஸ் நீங்க சொல்லும் போது அது எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், ரொம்ப வித்தியாசமான ஒரு காலகட்டம். தமிழ் சினிமாலேயோ ஹிந்தி சினிமாலேயோ மிகப்பெரிய அளவுல ஓடின படங்கள் வந்து சங்கம், ஆராதனா, அப்புறம் தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி படங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய கோலாகலமா நடந்தது. அது சமூகமே வந்து மீண்டும் மீண்டும் போய் பார்த்து மகிழ்ற மாதிரி வந்து நடந்தது. ஏன்னா அந்த படம் தொடர்ந்து ஓடுறதுக்கு காரணமே அதுதான். இந்த ஷோல எல்லாம் வந்து நானே 6 முறை பார்த்தேன். 290 நாள் ஓடிச்சு. மீண்டும் மீண்டும் போய் பார்ப்போம். ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் போய் பார்க்கலான்ட்டு பார்ப்போம். ஏன்னா அங்க மட்டும் தான் பார்க்க முடியும், வேற இடம் வேற அவென்யூஸ் கிடையாது. ஆனா இப்ப வந்து அந்த டிவிடி இது யூடியூப் எல்லாம் வந்தப்போ இனிமே அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு இருக்கவே முடியாது. இனிமே வந்து இந்த வெற்றிங்கிறதுக்கான அளவுகோல் வேற. அது வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல கரெக்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைச்சாதான் நம்ம கஷ்டம். இனிமே வந்து இந்த 100 நாள், 200 நாள், 50 நாள் இதுக்கெல்லாம் அர்த்தமே இருக்கிறது எனக்கு தோணுது.
டெல்லியில் இருக்கின்ற டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தில் திரைப்படத்துறை பேராசிரியராக பணியாற்றும் ராஜன் குறைகிருஷ்ணன் அவர்கள் அளித்த சுவிக்கிட்டீர்கள். நேர்களை ரஜினிகாந்த் அவர்களுடைய திரை ஆளுமை குறித்தும் தில்வாலே துல்ஹனியா லே ஜாயங்கே திரைப்படம் 1000 வாரங்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பது குறித்தும் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மற்ற விடயங்கள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் தெரிவிக்கலாம். இனி இருக்கும் நேரத்தில் தற்போது வந்த செய்தி வழங்குகிறார் விமல் சுக்கநாதன்.
லண்டன் மீதான அனைத்து விமான பாதைகளும் மூடப்பட்டுள்ளதாக வான் பயண கட்டுப்பாட்டு அறை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அறிவித்திருக்கிறது. இன்றிரவு 7 மணி வரை இந்த நிலைமை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் 3வது பெரிய வான் நிலையமான ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் இறங்கவோ புறப்பட முடியாமல் இருக்கிறது. பிரதான கணனியின் கூளாரே இதற்கு காரணம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
தற்போது வந்த செய்தியை கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். எம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் bbctamil.com என்ற எம்முடைய இணையதள முகவரி மூலமாக கேட்க முடியும். வணக்கம் நேயர்களே.